நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக 28 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை அமெரிக்கா மற்றும் ரஷ்யா முன்வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அடிப்படையில் ஆயுதங்களையும் சில பகுதிகளையும் ஒப்படைக்க உக்ரைனிய தரப்பு சம்மதிக்க வேண்டும் என அமெரிக்க தரப்பு கோரியுள்ளதாக சொல்லப்படுகிறது. கிரிமியாவை ரஷ்யாவின் சட்டப்பூர்வ பகுதியாக அங்கீகரிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் உக்ரைனிய ராணுவம் நீண்டதோறும் தாக்கும் ஆயுதங்களை கொண்டிருப்பதை தற்போதைய திட்டம் கட்டுப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஆதரவாக கத்தார் மற்றும் துருக்கி செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவிடமிருந்து புதிய வரைவு திட்டம் ஒன்று கிடைத்துள்ளதாக உக்ரைனிய அதிபர் அலுவலகம் உறுதி செய்திருக்கிறது. ரஷ்யாவினால் ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கருதி வருகிற சூழலில் அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தியுடன் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் 19 அன்று மேற்கு உக்ரைன் மீது ரஷ்யா நிகழ்த்திய மிகப்பெரிய ட்ரோன் வழி தாக்குதல்களில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைனிய வான்படை கூற்றுப்படி 476 ட்ரோன்கள், 48 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா இத்தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் காசா மீது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. சமீபத்தில் நடந்த தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உள்பட 32 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் 17 அன்று அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஆதரித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது. இந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ள ஹமாஸ் இத்தீர்மானம் பாலஸ்தீனியர்களின் உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்றும் தேவையற்ற வெளியக அதிகாரத்தை காசாவின் மீது செலுத்தும் விதத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிரியாவில் முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் தெற்கு சிரிய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழலில் சிரியாவுக்குள் இஸ்ரேலிய தரப்பு கைப்பற்றிய பகுதியை பார்வையிட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு சிரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வகையிலான மீறல்களை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஐநாவுக்கான சிரிய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார். பஷர் அல் ஆசாத் ஆட்சி கலைக்கப்பட்டது முதல் இஸ்ரேல் மற்றும் சிரிய படைகளை பிரிக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் என்ற பகுதியில் ஐநாவால் கண்காணிக்கப்படும் பவர் ஜோனில் இஸ்ரேலிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகை பாதிக்கும் பருவநிலை மாற்றம் தொடர்பான காத்திரமான நடவடிக்கைகளை ஆலோசிக்கும் COP30 எனப்படும் ஐநா உச்சி மாநாடு பிரேசிலில் நடந்து வருகிறது. பசுமை இல்ல வாயுக்களை அதிகம் வெளியேற்றும் நாடாக உள்ள அமெரிக்கா இதில் பங்கேற்காத போதிலும் 200 மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கேற்றிருக்கின்றன. பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை தவிர்ப்பது பற்றி இதில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் ஐநா பருவநிலை மாநாடு துருக்கியில் நடக்கும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசுகளுக்கு இடையிலான மாநாட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தும் பொறுப்பை ஆஸ்திரேலியா ஏற்றுள்ளது. சூடானில் அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் கோரியதாக சொல்லப்படும் நிலையில் சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் நடக்கும் உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உதவும் என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். சூடான் போர் நிறுத்தத்திற்கு உறுதுணையாக இருக்கும்படி ஐக்கிய அரபு அமீரகத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ கோரியதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இப்படியான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கிடையே சூடானிய அரசை வழிநடத்தும் ராணுவ தளபதி அப்துல் ஃபதா அல் பர்ஹான் அமைதியை கொண்டு வர அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். முன்னதாக எதிர்த்தரப்பான ராபிட் சப்போர்ட் போர்சஸ் எனும் துணை ராணுவ படைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவி வருவதாக சூடானிய ராணுவ தரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023 முதல் நடக்கும் இந்த உள்நாட்டு போரில் இதுவரை 40,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 14 மில்லியன் மக்கள் இடப்பெயர்வுக்கு ஆளாகியுள்ளனர். காங்கோ ஜனநாயக குடியரசில் இருக்கும் செம்பு மற்றும் கோபால்ட் வெட்டியெடுக்கும் சுரங்கம் ஒன்றில் தற்காலிக பாலம் சீர்குலைந்ததில் குறைந்தது 32 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடும் மழை மற்றும் நிலச்சரிவு அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்த சுரங்கம் செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக பலர் சுரங்கத்திற்குள் நுழைந்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது சுரங்க தொழிலில் ஈடுபட்டவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி மரணங்களுக்கும் காயம்படும் சூழ்நிலைக்கும் வித்திட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே இந்த மரணங்களில் இராணுவத்தின் பங்கு குறித்து விசாரிக்கும்படி மனித உரிமைகள் மட்டத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தன்னிச்சையாக கனிமத்தை வெட்டி எடுப்பவர்களுக்கும் சட்ட ரீதியாக வெட்டி எடுப்பவர்களுக்கும் இடையே நீண்டகால முரண்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கோவில் செயல்படும் இவ்வாறான சுரங்கங்களின் 80% உற்பத்தியை சீன நிறுவனங்கள் கட்டுப்படுத்தி வருகிறது. இன்றைய நவீன உலகின் மிக முக்கிய தேவையாக உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு அவசியமான கோபால் கனிமத்தை வழங்கும் முதன்மையான நாடாக காங்கோ ஜனநாயக குடியரசு இருக்கும் நிலையில் அங்குள்ள மோசமான பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலையால் அந்நாடு பல்லாண்டுகளாக அமைதியற்ற சூழலில் சிக்கியுள்ளது. நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியான கெபி மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியிலிருந்து 25 பெண் குழந்தைகளை ஆயுததாரிகள் அதிகாலை நேரத்தில் கடத்தியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கடத்தல் முயற்சிக்கு இதுவரை எவரும் பொறுப்பேற்காத நிலையில் நவம்பர் 17 நடந்த இக்கடத்தல் செயலின் போது பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் கொல்லப்பட்டிருக்கிறார். நைஜீரியாவில் மதத்தின் அடிப்படையிலான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போக்குவாராம், மேற்கு ஆப்பிரிக்க இஸ்லாமிக் ஸ்டேட் போன்ற ஆயுத அமைப்புகள் மட்டுமின்றி அடையாளம் தெரியாத பல ஆயுததாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவது நைஜீரியாவின் பாதுகாப்பு நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதன் முதலாக போக்கோ ஹராம் அமைப்பு 276 மாணவர்களை கடத்தியதன் முதல் இதுவரை குறைந்தது 1500 மாணவர்கள் ஆயுத அமைப்புகளால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற கடத்தல்களை பெரும் தொகையினை பெறுவதற்காகவும் கனிம வளம் மிக்க பகுதிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் பல்வேறு விதமான அச்சுறுத்தல் மிக்க நடவடிக்கைகளை நைஜீரியாவின் பல பகுதிகளில் ஆயுத அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன. தற்போதைய கடத்தல் நிகழ்வின் நோக்கம் இதுவரை வெளிவராத நிலையில் கடத்தப்பட்ட குழந்தைகளை தேடும் பணியை நைஜீரிய காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் சஹேல் பிரதேசத்தில் நாளுக்கு நாள் பாதுகாப்பு சூழ்நிலை மோசமடைந்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டாரஸ் எச்சரித்திருக்கிறார். சஹேல் பகுதியில் நிலவும் பயங்கரவாத சூழல் பிராந்திய சிக்கலாக மட்டுமின்றி ஆப்பிரிக்கா முழுவதும் தொடர்புடைய உலகெங்கும் பரவக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகெங்கும் நிகழக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களில் 19% சஹேல் பிரதேசத்தில் நிகழ்வதாக குறிப்பிட்டுள்ள ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டாரஸ், புர்கினோ ஃபாசோ, மாலி, நைஜீர் மற்றும் அதன் அண்டை நாடுகளில் 40 லட்சம் மக்கள் இதனால் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.